நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அறிவியல் அறிவோம். அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று நோபல் பரிசுக்கான தேர்வு முறை குறித்து விளக்குகின்றார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் த. அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம நோபல் பரிசு பற்றி கொஞ்சம் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்கங்கிறத போன நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நோபல் பரிசை தேர்ந்தெடுப்பதற்கான ப்ரொசீஜர் வழிமுறைகள் வச்சுருப்பாங்கள்ல, அதையும் அதை சார்ந்த சில தகவலையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த விஷயம் ஏன் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் சொல்லிடுறேன். இன்றைக்கு நோபல் பரிசு மிக உயர்ந்த பரிசாக சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் மனிதகுல வரலாற்றை பார்க்குறப்ப இந்த நோபல் பரிசு வெற்றியாளர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அந்த பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறதுனால இந்த நோபல் பரிசை கொஞ்சம் ஆழமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆல்பர்ட் நோபல் ஒரு தொழிலதிபர். அவர் டைனமைட்ங்கிற வெடிமருந்தை கண்டுபிடிச்சி நிறைய பணம் சம்பாரித்தார். அவர் நிறைய தொழில்களில் முதலீடு செய்து வச்சுருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா எண்ணெய் கிணறுகள்லாம் அவரோட பங்குகள் நிறைய இருந்தது. தனிமையை ரொம்ப விரும்புகிறவர் தான். எப்போ பார்த்தாலும் அவர் தனிமையில் இருக்கிறத ரொம்ப இது பண்ணுவார். அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா இந்த வெடிமருந்து கிளிசரைன் நைட்ரேட்ங்கிற ஒரு பொருளை வைத்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி வெடிமருந்து தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கிறப்ப அவங்களோட ஆராய்ச்சி கூடம் வெடித்து சிதறது. அதில் அவங்களோட இளைய சகோதரர் தீ விபத்துனால இறந்துடக்கூடிய ஒரு சம்பவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதனால் விமர்சனங்கள்லாம் அதிகமாக வைக்கப்பட்டது இவர் மேலே. இது அழிவுக்கு பயன்படக்கூடிய பொருள் தானே, அதனால் இவர் சூனியக்காரங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவரே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார், நம்மளோட சொத்துக்கள்லாம் நாளைக்கு இறந்ததுக்கப்புறம் எப்படி பயன்படணும் அப்படின்றத ஆழ்ந்த சிந்தனையில் இவர் மூழ்கிட்டார். அதன் பயனாக தான் அவரோட சொத்தினோட பெரும்பகுதி மனிதகுலத்திற்கு மிகவும் பயன் தரக்கூடிய அரிய கண்டுபிடிப்புகளுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி உயில் எழுதி வைக்கிறார். இந்த உயில் எழுதி வச்சதுக்கப்புறம் யாருக்குமே தெரியல. அவர் கூட இருந்த ஒரு உதவியாளர் தான் அந்த உயிலை பற்றி வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றார். இது நடந்தது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 வருடங்கள் இது ஒரு ப்ராசஸ் மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலமாக இந்த பரிசுகள்லாம் வழங்கப்படணும்னு சொல்லி அவர் உயிரில் எழுதி வச்சுருந்தார். இதை 1990 ஆண்டு தான் சில திருத்தங்கள்லாம் அவர் உயிரில் செய்கிறாங்க. அது ஏன் செஞ்சாங்க அப்படின்னா அவரோட எண்ணங்களை மேம்படுத்துறதுலையும் நடைமுறைக்கு உகந்ததாக ஆக்குறதுக்கும் அந்த திருத்தங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. அதை ஒரு சட்டமாக ஆக்கிட்டு 1901 ஆண்டிலிருந்து இந்த நோபல் பரிசு நோபல் மறைந்த நாள் டிசம்பர் 10 நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நோபல் பரிசு ஒரு தனி மனிதனால் நிறுவப்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் பரிசு பெறுபவர்களின் பட்டியலை உலகம் ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கு. இனம் மொழி பேதங்களை கடந்து தேர்வுகள் நடைபெறுவதால் ஒருவரின் ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை அளவிடும் ஒரு அளவுகளாக இந்த பரிசு சொல்லப்பட்டிருக்கு. இதில் போட்டிக்கு சற்றும் இடம் கிடையாது. நான் அரிய பங்களிப்பு அடிச்சிருக்கேன், நானும் ஒரு போட்டியாளராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே போய் நம்மளோட பேரை பிரகடனப்படுத்திக்க முடியாது. அதை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நம்ம பேரை நாம் செஞ்ச விஷயத்தை நாமளே சொல்லக்கூடாது. அது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோபல் பரிசு ஸ்வீடன் நாட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் ஸ்வீடன் அரசாங்கமோ அரசு சார்ந்த யாருமே இதை வந்து யாருமே பரிந்துருக்கக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியும் வந்து கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இது வந்து தனிநபரால் வழங்கப்படுற பரிசுங்கிறதுனால முழு உரிமையும் வந்து நோபல் அறக்கட்டளைக்கு வந்து இருக்குது. அதனால் யாரும் வந்து இதில் வந்து தலையிட முடியாது. நோபல் பரிசு வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த வருடம் நோபல் பரிசு அறிவிக்கப்படுகிறதோ அதற்கு முந்தைய வருடத்தில் மனித குலத்திற்கு மிகச்சிறந்த சேவை, அதாவது கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு மேன்கைண்ட் செஞ்சவங்களுக்கு வந்து இப்பரிசு அவ்வருடம் வழங்கப்பட வேண்டும். அதாவது என்னென்னா, இப்போ இந்த வருஷம் செஞ்சிருக்கேன்னு வச்சிங்களேன், இதுக்கு முன்னாடி அதாவது இந்த வருஷம் இப்போ 2014 வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வருடங்கள்லேயே வந்து அவரோட கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கணும், நிகழ்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கணும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல் நோபல் பரிசு 2014 இயற்பியல் நோபல் பரிசுலாம் பார்த்தீங்கன்னா 1989-90 வாட்களே வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் இப்போ வேதியியல் கண்டுபிடிப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்துருச்சு, அது முன்னாடியே நடந்துருது. அதற்கப்புறமான நாட்கள் வந்து எப்படி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியோ அந்த கோட்பாடை பயன்படுத்தி எப்படி வந்து ஆராய்ச்சிகள் வளர்ந்ததுங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, பகுத்து ஆராய்ந்து தான் யாருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க முடிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பரிசு பெற விரும்புபவர்களை தேர்வு செய்யும் பணியில் ஒவ்வொரு பரிசும் மொத்தமாக 5 துறைகள் கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்குறப்ப ஒவ்வொரு பரிசும் ஒரு தங்கப்பதக்கமும் பரிசு பெறுபவர்களை பற்றிய தகவல்களும் அவரது துறையில் அவர் புரிந்த சாதனைகளை பற்றியும் சிறு குறிப்பு கொண்ட பத்திரம், அதாவது சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தொகை 3 கொடுப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு தங்கப்பதக்கம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் காசு, மொத்தம் 3 இதை வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த தொகை வந்து எப்படின்னா நோபல் ஃபவுண்டேஷன் வருமானத்தை பொறுத்து அமையும். அதாவது அவங்களோட அந்த வருடத்திற்கான வருமானம் எவ்வளோ இருக்கோ அது தகுந்தபடி தான் இருக்கும். அதனால் வந்து இவ்வளோதான் சொல்லிவிட்டு வந்து ஒரு நிலையாக சொல்ல முடியாது, நோபல் பரிசு வந்து இவ்வளோ தான் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி சொல்ல முடியாது. அது வந்து வருட வருடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். பரிசு பெறுபவர்களின் தேர்வு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களே வந்து ஆரம்பிச்சிடும். அதாவது அடுத்த வருஷம் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்கன்னு வச்சிங்களேன், இந்த வருஷம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்லேயே ஆரம்பிக்குது. ஒரு வருடத்திற்கு முன்பாகவே ப்ராசஸை வந்து தொடங்கிடுவாங்க. நோபல் பரிசை வந்து தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து மொத்தம் 4 குழுவாக இருக்காங்க. ஸ்வீடன் நாட்டிலையும் நார்வே நாட்டிலையும் இருக்கிற நிறுவனங்கள் தான் வந்து முழு பொறுப்பு, அதாவது கேண்டிடேட்ஸ் தேர்ந்தெடுக்கிறது வந்து இவங்க மூலியமாக தான் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இயற்பியல் மற்றும் வேதியியல் துறையில் வந்து பரிசுக்குரியவரை நிர்ணயிப்பவர்கள் வந்து யாருன்னா, ஸ்டோகம் நகரில் உள்ள ஸ்வீடிஷ் விஞ்ஞான கழகத்தினர், அதாவது ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் வந்து ஸ்டோகம் நகர், ஸ்டோகம்னா ஸ்வீடனில் இருக்குது. அவங்க தான் ஃபிசிக்ஸ் அதாவது இயற்பியல் வேதியியல் துறைக்கு வந்து அவங்க தான் வந்து இந்த கேண்டிடேட்டை வந்து பரிந்துரைக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா மருத்துவம் இலக்கியம் சமாதானம் மெடிசின் லிட்ரேச்சர் அப்புறம் வந்து பீஸ் ஆகிய 3 துறைகளுக்கு வந்து ஸ்டோக்ஹோம் நகரில் உள்ள கெரலின் இன்ஸ்டியூட் அதாவது கெரலின் நிறுவனமும் ஸ்வீடிஷ் கழகமும் நார்வேயின் பரிசுக்குழு, நார்வேயில் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு பரிசுக்குழு வந்து வச்சுருக்காங்க. இந்த 3 நிறுவனங்கள் வந்து இந்த 3 பரிசுகளை வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு நிறுவனம், அப்புறம் மெடிசின் லிட்ரேச்சர் பீஸ் அந்த 3க்கும் வந்து மற்ற 3 நிறுவனங்கள், மொத்தம் 4 நிறுவனங்கள் தான் வந்து இந்த பரிசுக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்க யாருக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு. 1969 வந்து ஸ்வீடன் வங்கி வந்து 300வது ஆண்டு விழாவை கொண்டாடினாங்க. ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது அவங்களுக்கு வந்து யோசனை, ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நோபல் கமிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றுறவங்களுக்கும் நீங்கள் நோபல் நினைவு பரிசை வந்து பொருளாதாரத்துக்கும் கொடுக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறப்ப அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. பொருளாதாரத்துக்கும் வந்து இதே மாதிரி ப்ரொசீஜர் தான், அந்த குழுவுக்கு வைத்து பரிந்துரைக்கிறவர்களெல்லாம் வந்து கொடுக்கணுங்கிற அந்த ப்ரொசீஜர்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் தொகையும் கொடுக்கப்படுற தொகையும் வந்து நோபல் பரிசிற்கு இணையாகவே கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனோன்னா நோபல் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை வந்து அந்த ஒரு செயலை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவங்க குழு வந்து மறுபடியும் கூடி இனிமேல் வந்து நோபல் ஃபவுண்டேஷன் மூலமாக எந்த ஒரு பரிசும் புதுசாக எந்த ஒரு பரிசும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது நோபல் அறக்கட்டளையின் மூலமாக வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தீர்மானம் ஏற்றிக்கிறாங்க. அதனால் இந்த துறைகள் தான், அதாவது இயற்பியல் வேதியியல் மருத்துவம் இலக்கியம் அமைதி அதுக்கப்புறம் பொருளாதாரம் மற்றும் 6 துறைகளுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. நோபல் பரிசை வந்து தேர்ந்தெடுத்துறதுக்கு உலகின் தலைசிறந்த நூல்களை கொண்ட நூலகம் வந்து செயல்பட்டு வருது. இது எங்கன்னா ஸ்வீடன்லேயும் நார்வேலையும் அந்த 2 நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசை தேர்ந்தெடுத்துனே தனியாக ஒரு லைப்ரரி வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது இல்லாமல் நோபல் உரைகள் என்ற தலைப்பில் நோபல் பரிசு பெறவங்களோட உரைகள், அவங்களோட பங்களிப்பு என்ன, என்னென்ன கண்டுபிடிப்புகள் செய்திருக்கார்கள், இதெல்லாம் பார்த்து ஒரு நூல், தகவல் நூல் வந்து வெளியிட்டு வராங்க. அப்புறம் வந்து அமைதிக்கான பரிசினை நார்வே நாட்டின் ஆஸ்லோ பல்கலைக்கழகத்திலும், வேதியியல் இயற்பியல் மருத்துவம் இலக்கியம் பரிசினை ஸ்வீடன் தலைநகரான ஸ்டோக்ஹோம் நகரிலும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது என்னென்னா, அமைதிக்கான பரிசு ஒன்றியும் நார்வே நாட்டில் கொடுத்துட்ருக்காங்க, மற்ற நான்கு பரிசும் வந்து இங்கே ஸ்வீடன் நாட்டில். நோபல் வந்து அவர் உயிரில் எழுதிட்டுருக்கிறப்ப இந்த ஸ்வீடன் நார்வேவும் தனித்தனியாக இல்லை, ஒன்றா இருந்தது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அமைதிக்கு வந்து அங்கே கொடுக்கணும், மற்ற மூணுக்கும் வந்து ஸ்டோக்ஹோம் நகருங்கிறது அவரோட சொந்த ஊர், அவர் பிறந்த ஊருங்கிறதுனால இங்கேயே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். பரிசு வந்து கொடுக்குறாங்கல்ல, இது வந்து அந்த ஸ்டோக்ஹோம் நகரில் இருக்கிற மன்னர், அங்கே மன்னர் தான் ஆட்சி செய்கிறாங்க, அந்த மன்னரோட அரண்மனையில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க, கௌரவிக்கப்படுறாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்களே, அந்த ப்ராசஸ் வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முதல் கட்டமாக நான்கு பரிசளிப்பு நிறுவனங்கள் வந்து பெயர் பரிந்துரைகளை வந்து கொடுக்கணும், விண்ணப்பங்கள் வந்து வரவேற்று கடிதம் வந்து அனுப்புவாங்க. நோபல் ஃபவுண்டேஷனுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபஸ்ட் என்னென்னா, நோபல் ஃபவுண்டேஷன் வந்து கேட்பாங்க அவங்கள்ட்ட, கேண்டிடேட்ஸ் வந்து தேர்வு செஞ்சு சொல்லுங்கள் அப்படி சொல்லி. அப்புறம் வந்து தேர்வு செய்வதுக்கு வந்து அடிப்படை தகுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகளாவிய தரமும் தொழில் ரீதியான சிறப்பும் இன்றியமையதாக கருதப்படுகிறது, அதாவது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அப்புறம் வந்து தமது பெயரை தாமே வந்து சொல்லக்கூடாது, என்னோட பேரை வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னு நம்ம வந்து தனி மனிதன் போய் கோரிக்கை வைக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, அவங்க நோபல் கமிட்டி வந்து சிறந்த கண்டுபிடிப்பாளர், சிறந்த பங்களிப்பு செய்தவங்கிறது வந்து அவங்களே தேடி வந்து கொடுக்குற பரிசு. பரிசுக்குரிய விண்ணப்பங்கள் வந்து குழுவிடன் எழுத்தின் மூலம் பரிசளிக்கும் வருடத்தின் பிப்ரவரி மாதம் முதல் தேதிக்குள் சென்றடைய வேண்டும். அதாவது செப்டம்பர் அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் தேதிக்குள்ளே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க கொடுத்துடணும். அந்த நிறுவனங்கள் வந்து நான்கு நிறுவனங்களும் ரிட்டர்னில் எழுதி கொடுத்துடணும், இந்த காரணத்துக்காக தான் அவரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படி சொல்லி. பிப்ரவரி ஒன்றிலிருந்து பரிசுக்குழு ஒவ்வொரு பரிந்துரைகளையும் தீவிரமாக பரிசீலனை செய்கிறது, அதாவது அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து தீவிரமாக ஆய்வு செய்து, கொஞ்சம் சந்தேகம்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த துறை சார்ந்த நிபுணர்களையும் கூப்பிட்டு அவங்களோட கருத்துக்களையும் கேட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு நடத்துகிற மாதிரி இருந்ததுன்னா கூட வாக்கெடுப்பு நடத்துவாங்க. தீவிர ஆலோசனைக்கு பின்னர் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களோட பேரை வந்து நோபல் ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அக்டோபர் மாதத்துலேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து பரிசு வந்து என்றைக்கு கொடுக்குறாங்கன்னா, நோபல் நினைவு நாளான டிசம்பர் 10ஆம் தேதி தான் வந்து விழாவில் வந்து கொடுக்குறாங்க. பதக்கம் ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து தங்கத்தினால் செய்யப்பட்டது, அது மொத்தம் 200 கிராம் வந்து எடை இருக்குது. அதில் வந்து நாணய மாதிரி ஒரு புறத்தில் வந்து நோபலோட உருவமும், மற்றொரு புறத்தில் வந்து எந்த துறைக்கான சின்னம் வந்து அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். சமாதானத்திற்கான பரிசை தவிர மற்ற பரிசு தனிப்பு நபர்களுக்கு மட்டுமே அளிக்க முடியும். இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சமாதானம் இருக்கிற பீஸ் வந்து சில ஆர்கனைசேஷன்லாம், தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து மற்ற பரிசுகள் வந்து தனிநபருக்கு தான் வந்து கொடுக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நோபலோட உயிரிலே எழுதி வச்சுருக்காரு, அதாவது இயற்பியலுக்கான நோபல் பரிசுன்னு வச்சுங்களேன், அது வந்து எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் பங்கிட்டு கொடுத்துக்கலாம், ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஆனாலும் இதுவரைக்கும் வந்து அதிகபட்சமாக 3 நபர்களுக்கு தான் வந்து அந்த பரிசு வந்து பங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு வந்து குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கும் கொடுக்குறாங்க. 1917ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, செஞ்சிலுவை சங்கம், இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்க, அதுலேருந்து அந்த 1917ஆம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு ஒன்றியும் இந்த தொண்டு நிறுவனங்களுக்கும் சேர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 1901ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு நோபல் பரிசு கொடுக்குறாங்களே, அப்போ வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா, ஹென்றி டூனந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுவிட்சர்லாந்து நாட்காரரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ரொம்ப பணக்காரர், அதிகமாக காசு அதிகமாக வச்சுருந்தார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அலெக்சாண்டர் வந்து போய் பார்க்கணும், மாவீரர் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டு அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. அப்போ வந்து இவர் பயணத்தின் போது பார்த்திங்கன்னா போர் காட்சிகளை வந்து நேரடியாக அவர் பார்க்குறாரு, கண் கூட நேராக பார்க்குறப்ப சண்டை போட்டு சாவரவங்களோட அந்த வேதனைகள் வலிகள்லாம் வந்து இவர் மனசு ரொம்ப பாய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார்னா, அந்த பயணத்தை கைவிட்டுட்டு போரில் அடிபட்ட எல்லா வீரர்களுக்கும் தானாக சென்று முதலுதவிகள்லாம் செய்து அவரோட வந்து உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறார். அதுக்கப்புறம் இவரோட மனசு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லேயே வந்து ரொம்ப ஈடுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் இவர் தான் கிட்ட இருந்த சொத்தெல்லாம் வந்து இழந்தால் கூட, கடைசியாக அவர் சாவ போகிற காலத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சுத்தமாக கையில் காசே கிடையாது, கிழிந்த சட்டையோடலாம் வந்து தன்னோட உடல்நிலையும் பார்க்காமல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்திருக்கார். அப்போ தான் அவர் வந்து அந்த ஒரு கருத்தாக்கமாக சொல்கிறார், இது வந்து செஞ்சிலுவை சங்கத்தை வந்து ஒரு நிறுவனமாக ஆரம்பித்து எல்லா நாட்டுலேயும் இது வந்து பரவணும். போர்களில் அடிபட்டவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் வந்து பிரச்சனையான சமயத்தில் வந்து செஞ்சிலுவை சங்கம் வந்து தானாக முன் வந்து உதவிகள்லாம் புரியணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கருத்தாக்கத்தை வந்து அவர் தான் ஆரம்பித்தார். ஹென்றி டூனத் சுவிட்சர்லாந்து நாட்காரு. அப்புறம் அவர் ஆரம்பித்த அந்த இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கம் வந்து அப்புறம் பெரிய விருட்சமாக வளர்ந்தது. 1917 முதல் முதலாக சமாதானத்திற்கான நோபல் பரிசு வந்து அந்த தொண்டு நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு துறையில் பரிசுக்கு தகுதியானவர் இல்லாவிட்டால் அத்துறைக்கான பரிசை ஒரு வருடத்திற்கு ஒத்தி வைக்கிறார்கள். அதாவது இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு வந்து சூட்டபிள் கேண்டிடேட் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வருஷம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து ஒத்தி வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே வருஷத்தில் ரெண்டு பரிசு அறிவிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் பரிசு பொருளை ஏற்க தவறினால், இது வந்து நடந்திருக்கு. நோபலோட வரலாறு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பரிசுகள் வந்து கொடுத்துருவாங்க, அதை வந்து ஏற்க வேணான்னு சொல்லிட்டு சில நிகழ்வு நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து மறுபடியும் அந்த அவங்களோட நிதிக்கே போயிடும், அந்த ஃபவுண்டேஷனோட நிதிக்கே போயிடும். சில சமயங்களில் வந்து அரசாங்கங்கள் சில கவர்மெண்ட்டே வந்து ரெசீவ் பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த லிட்ரேச்சருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்கல்ல, பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தின இலக்கியத்தை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கொடுக்குறப்ப வந்து சில நாவல்கள் தான் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நாவல்னால் கதைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திடும். அந்த மாதிரி ஏற்படுத்துகிறப்ப இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அது செய்யுது. ஒரு எழுத்தாளர் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், மக்களை வந்து கிளர்ச்சி உரை செய்கிற மாதிரி தானே. அது இல்லாமல் இந்த மாதிரி நோபல் பரிசு வந்து கொடுத்து அங்கீகாரம் பண்ணிட்டாங்கன்னா உலக லெவலில் வந்து அந்த நாட்டை வந்து ஃபோக்கஸ்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பெரிய ஒரு வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அரசாங்கங்களே தடை செய்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து அந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தனிப்பட்ட நபர் வந்து ஏற்கலைன்னு தான் சொல்கிறாங்களே இல்லையா, இது எதனாலங்கிற அந்த ரீசன் வந்து அவங்க சொல்லலை. December 10 வந்து அந்த விழாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் தலைநகரோட மன்னரோட அரண்மனையில் தான் நடக்குது இந்த விழா. அங்கே வந்து பரிசு குழுவின் தலைவர் பரிசு பெறுவர் வந்து என்ன காரணத்துக்காக பரிசு பெறான்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிக்கையினை வாசித்ததுக்கப்புறம் பரிசு பெறுவா இருக்காங்களா இண்டிவிஜுவல் வந்து அதை ஏற்று ஒரு ஏற்புரை வந்து வழங்கினாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நோபல் பரிசுக்கான தேர்வு முறை குறித்த விவரங்களை கூறினார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.